இப்போது நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர். அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர். சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல். சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் நந்தி தேவர். பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர். திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம். சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் குரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை. திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே. அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உய்யவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கமாக அமைகின்றது. இந்த சனிக்கிழமை சத்சங்கத்தில் நாங்கள் வழமை போல சாதகர்களிடமிருந்து வரும் கேள்விகளுக்கு விடை காண்போம். இன்றும் அதே போல் மூன்று கேள்விகள் வந்திருக்கின்றது, அதற்கு இன்று விடை காண்போம். பாபாஜியின் அருளுடனும் பரம்பொருளின் அருளுடனும். முதலாவது கேள்வி ஒரு சாதகருடையது. அவர் மூன்று சத்சங்கங்களிலும் கலந்து கொள்கின்றார் என்று தன்னை அறிவித்திருக்கின்றார், அது எனக்கும் தெரியும். இப்போது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை வகுப்புகளிலும் நான் ஒழுங்காக கேட்டுக்கொண்டு வருகின்றேன். இப்படி அருமையான இந்த அறிவு விளக்கம் இப்போது சிறிய அளவிலாவது எங்களுக்கு கிடைக்க பெற்றிருப்பது பாபாஜியின் அருளும் திருவருளும் என்று சொல்கின்றார். ஆனால் இவையெல்லாம் எங்களுக்கு முதலே கிடைக்கவில்லையே என்பது மனதிற்கு சங்கடமாக இருக்கின்றது. அதைவிட சங்கடமான விடயம் என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அல்லது மற்றைய சாதகர்கள் இவற்றை ஏன் அறிய முற்படவில்லை, சிலர் இவற்றை பயன்படுத்துவதாக தெரியவில்லை, அவர்களுக்கு என்ன மாதிரி இதை கொடுக்கலாம், ஊக்கப்படுத்தலாம், அதை பற்றி ஏதாவது கருத்து சொல்வீர்களா, ஏதாவது உபாயம் உண்டா என்பது அவருடைய கேள்வி. இது ரெண்டு கேள்விகள் இருக்கின்றது. ஒன்று அவருடைய ஆன்ம ஈடேற்றம், அவருடைய வினப்பயன் காரணமாக அவருக்கு முதல் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. இப்போது அவருக்கு கிடைப்பது கிடைக்கும் உண்மையும் அவருடைய வினைப்பயனே. நல்ல பயன் இருந்ததாலும் பழைய பிறப்புகளில் அவர் கடந்து வந்த ஆன்மீக பாதையிலும் அது இப்போது அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த அன்பருக்கு. ஆனால் அது தன்னுடைய குடும்பத்தவர்கள், சுற்றத்தார்கள், மற்றைய சாதகர்கள் அறியாமல் இருக்கின்றார்களே, அதை என்ன மாதிரி அறியப்படுத்தலாம், என்ன மாதிரிக்கு அதற்கு உதவி செய்யலாம் என்பது அவருடைய அடுத்த கேள்வி. அது தொண்டின் நிமித்தமாக வருகின்றது அவருடைய மனதிலிருந்து. அதற்குரிய பதிலும் அதே பதில்தான், வினைகள்தான், மாயை உலகம்தான் என்பதுதான் முக்கியம். நாங்கள் இந்த பதி பசு பாசம் என்ற இந்த அடிப்படை கருத்தை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களிலிருந்து பார்த்திருக்கின்றோம். மூலத்துக்கே போவோம். இந்த பசுவாகிய நாங்கள் உயிர்கள், ஆன்மாக்கள், கடவுளுக்கும் பதியாகிய கடவுளுக்கும் பாசமாகிய ஆணவத்துக்கும் இடையில் கட்டுண்டு இருக்கின்றோம். ஆனால் அனாதியில் நாங்கள் ஆணவத்துடன் தான் கட்டுண்டு இருக்கின்றோம் என்று பார்த்துவிட்டோம். அதான் அடிப்படை. ஏனென்றால் ஒரு நல்ல பொருளும் ஒரு கூடாத பொருளும் எங்களை எட்டக்கூடிய நிலையில் இருந்தால் கூடுதலாக நாங்கள் அந்த விருப்பமில்லாத கூடாத பொருளை நோக்கித்தான் செல்வோம். ஏனென்றால் அதான் உலக வழக்கம், உலகியல். ஆகவே அனாதியாகவே இந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஆணவ மலத்தில் கட்டப்பட்டிருக்கின்றது. அதை விடுவிப்பதற்குத்தான் இறைவன் பெரும் செயல் திட்டத்துடன் செயல்பட்டு வருகின்றார் என்று படித்து கொண்டு வருகின்றோம். ஆகவே அவருடைய செயல் திட்டத்தில் அவர் எல்லா ஆன்மாக்களையும் அதிலிருந்து விடுவிப்பதுதான் அவருடைய நோக்கம். இருப்பினும் அந்த ஆன்மாக்களின் வினைகளுக்கு ஏற்றவாறு எவ்வளவு விரைவாக அவர்கள் அதை பற்றுவார்கள், எவ்வளவு விரைவாக பற்ற மாட்டார்கள் என்பதெல்லாம் அவர்களுடைய வினக்கணக்கில் உண்டு. ஆகவே முதலாவதாக நாங்கள் அடிப்படை கருத்தில் என்ன படித்திருக்கின்றோம்? எங்களால் ஆனது ஒன்றும் அல்ல. அதுதான் முக்கியம். எல்லா நிகழ்வுகளும், ஒரு துரும்பு அசைவதென்றாலும் எல்லாம் இறைவனாலேயே அசைக்கப்படுகின்றது. ஆனால் உலகியலில் இருப்பதால் நாங்கள் எல்லாம் நாங்களே அசைக்கின்றோம் என்று நம்பி அந்த பொய்யில் உழண்டு கொண்டிருக்கின்றோம். அதுதான் ஆரம்ப அடிப்படை காரணம். ஆகவே இந்த அன்பர் கேட்டதற்கு மற்றவர்களுக்கு ஏன் இது இன்னும் எட்டவில்லை, ஏன் அவர்கள் இதை பற்றவில்லை என்று கேட்டால் அதுதான் காரணம். அவர்கள்தான் இந்த உலகத்தையே நடத்தி கொண்டு, அவர்கள்தான் தங்களுடைய வாழ்க்கையே நடத்தி கொண்டு இருக்கின்றதென்று அவர்கள் இந்த உலகின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் தான் ஓடுகின்றோம், இல்லை என்பது இல்லை. முற்றாக இன்னும் நாங்கள் வெளியால் வரவில்லை. ஆனால் சிறிய ஒரு வெக்கோல் துண்டை பிடிப்பது போல இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை எட்டி பிடித்திருக்கின்றோம். ஆனால் அது வளர வேண்டும். ஆனால் நிச்சயமாக அந்த வெக்கோல் துண்டு எங்களை காப்பாற்றும் என்பதில் எவ்வித ஐயுறும் இல்லை. நாங்கள் அதை பற்றி பயப்படக்கூடாது, அதை நிச்சயமாக காப்பாற்றும். அதைத்தான் பாபாஜியும் சொல்கின்றார். ஆகவே நாங்கள் இந்த பதி பசு பாசத்தில் இருக்கும் போது இன்னொரு மாயையும் எங்களை மறைக்கின்றது. அது வென்ன? பதி என்பது ஒளி, பாசம் என்பது இருட்டு. ரெண்டுமே ஒரே தன்மையை கொண்டதென்று சைவ சித்தாந்தம் வரையறுக்கின்றது. தன்மைதான் ஒன்று, ஆனால் பெரும் வித்தியாசம். அந்த தன்மை ஒன்று என்ன என்று பார்த்தால், பதியுடன் நீங்கள் சேரப்போகும் போது, ஒளிக்குள் போகும்போது அந்த ஒளியை விட வேறு ஒன்றும் உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாது. அதேபோல் நீங்கள் பாசத்துடன் செயல்படும் போது அந்த இருளை விட ஒன்றும் உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாது. இருட்டில் நிற்கும் போது இருளை விட வேறு ஒன்றும் தெரியாது, ஒளியில் நிற்கும் போது ஒளியை விட வேறு ஒன்றும் தெரியாது என்பதை உதாரணமாக யோசித்து பாருங்கள். ஆகவே இந்த இருளும் தெரிந்து ஒளியும் தெரிய வேண்டுமென்றால், ஒரே நேரத்தில் அங்கும் இங்கும் இருக்க வேண்டுமென்றால் உங்களுடைய அறிவுத்திறன் வளர வேண்டும். அப்போதுதான் நீங்கள் ஏன் இருக்கின்றீர்கள் இருளில், நீங்கள் ஏன் ஒளியில் இருக்கின்றீர்கள், அதற்குரிய வித்தியாசம் என்ன என்பது உங்களுக்கு தெரிய வருமே தவிர ரெண்டும் ஒரே நேரத்தில் செயல்பட மாட்டாது. ஆகவே அறிவுத்திறன் வளர வேண்டும், உண்மை புரிய வேண்டும், உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையில் இருக்கும் விடயங்கள் உணரப்பட வேண்டும். அதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து என்பரே. ஆகவே நீங்கள் அந்த உண்மைக்குள் போகவில்லை, ஆனால் போகும் இடத்தில் ஒரு வைக்கோலை பிடித்திருப்பது போல இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை கேட்கின்றீர்கள். அது கூட உங்களை உண்மைக்கு அழைத்து செல்லுமே தவிர நீங்கள் உண்மையை அடைவீர்கள் என்பது சொல்வதற்கில்லை. ஏனென்றால் உங்களுடைய வினைகளும் உங்களுடைய மாயை விடயங்களும் அதிலிருந்து உங்களை தடம்புடற பண்ணும். ஆனால் ஏதோ ஒரு பிறப்பில் உங்களுடைய ஆன்மா அதை பற்றியே தீரும். ஏனென்றால் அதை பற்றினால்தான் நீங்கள் பதி இன்பத்தை நாடி செல்லலாம். ஆனால் கிரியா சாதகர்கள் எல்லோரும் பாபாஜியின் அருளினால் நீங்கள் பாபாஜியை சத்குருவாக கொண்டிருக்கின்றோம், கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர் உங்களை அழைத்து செல்கின்றார் என்று மீண்டும் மீண்டும் தன்னுடைய புத்தகத்தில் கூறுகின்றார். சாதனையில் உங்களை உணரப் பண்ணுகின்றார். ஆகவே நாங்கள் அவரை பற்றி கொள்வதால் எங்களுக்கு இதில் இஷ்டம் உண்டு. ஆனால் அந்த அன்பருடைய கேள்வியின்படி அவர் சாதகர்களையும் தான் கேட்கின்றார், பாபாஜியின் சாதகர்கள் அவர்கள் இன்னும் பற்றவில்லையே என்று. ஆகவே அவர்கள் பாபாஜியின் சாதகர்கள் அல்ல என்பதல்ல, அவர்கள் பாபாஜியின் வழியை பற்றுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு இன்னும் காலம் நியதி வரவில்லை இந்த விடயத்தில். ஆகவே அது வினைக்கணக்கு, ஆனால் நிச்சயமாக வரும். ஆகவே நாங்கள் அவர்களை இந்த விடயங்களை அவர்களுடைய செவிக்கு கிடைக்கும் வண்ணம் அனுப்பிவிடலாம். அந்த அன்பர்கள் அதை பார்க்காமல் இருந்தால் அல்லது ஊக்குவித்து விடலாம், இதை பாருங்கள், இதில் விடயங்கள் உண்டென்று. ஆனால் பற்றுவது பற்றாதது அவர்களை பொறுத்தது. அதுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையை கூட இறைவன் தான் இயக்குகின்றார். அதிலே அதையே நாங்கள் இன்னும் 100% உணரவில்லை. உணர்ந்து கொண்டு போகின்றோம், ஆனால் முழுமையாக உணரவில்லை. ஆகவே எங்களால் ஆனது ஒன்றும் இல்லை. ஆனால் தொண்டு அடிப்படையிலும் எங்களுக்கு மற்றவர்களும் இதில் நலம் பெற வேண்டும். இறைவன் அதைத்தான் நினைத்து இந்த செயல்முறை திட்டத்தை செய்கின்றான். அவனுடைய வேலையில் நாங்கள் அவனுடைய வேலையை நாங்கள் செய்ய முடியாது. ஆனால் அவனுடைய வேலைக்கு நாங்கள் ஊக்குவிப்பாக இருந்து ஏதாவது துரும்பளவில் இருந்து அதை உற்சாகப்படுத்தினால் அந்த இறைவனின் மனமும் குளிரும். அது சைவ சித்தாந்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் செயல்முறையில் நாங்கள் அதை செய்ய முடியாது. எல்லாம் அவன் இயக்கம். ஆகவே இந்த அன்பருக்கு நீங்கள் மன நோகாது. நடப்பவைதான் நடந்து கொண்டிருக்கின்றது, நடக்கப் போறவைதான் நடக்கப் போகின்றது, நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும். இதுத்தான் இன்னொரு உதாரணத்தையும் சொல்லி இந்த உதாரணத்தை முடிக்கின்றேன். அவருடைய கேள்விக்கு, வரும்போது காப்போன் வந்த முன் காப்போன் வந் வரும்போது காப்போன் வரும் முன் காப்போன் வந்த பின் காப்போன் என்று எல்லோரும் 5ஆம் வகுப்புகளில் இந்த கதை படித்திருப்போம். அதுபோல்தான் எங்களுடைய வாழ்க்கையும். எல்லோரும் உலகியலில் பார்த்தால் அந்த உதாரணத்துக்கேற்ப ஒவ்வொரு பெட்டிக்குள் இருக்கின்றோம். சிலர் வரும் முன்னே அதை பற்றி சிந்திக்க தொடங்குகின்றார்கள். சிலர் நடந்து கொண்டிருக்கும் போது அதை சிந்திக்கின்றார்கள். சிலர் நடந்தும் சிந்திக்கவில்லை. அவ்வளவுதான். ஆனால் நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொரு பெட்டியிலிருந்தும் மற்ற பெட்டிக்கு வரக்கூடிய நிலையில் இருப்பார்கள். வரும் வரை காத்திருக்க வேண்டும். நன்றி என்பரே, உங்களுடைய கேள்விக்கு இந்தளவு தூரத்திற்கு உங்களை கூட்டி சென்றேன். இந்த நல்ல நிலையில் மணிவாசகரின் ஒரு வாக்கம், என்னுடைய நண்பர் நடுகவும் மணிவாசகரை பற்றி சொல்லுவார். அவர் முறையில் அந்த உதாரணமும் ஞாபகம் வருகின்றது. மணிவாசகர் ஒருடத்தில் சொல்லுகின்றார், குழந்தையின் கையில் பொன் கிண்ணத்தை கொடுத்தால் அந்த குழந்தைக்கு அந்த கிண்ணத்தின் வேல்யூ என்று சொல்லுவோம், வெகுமதி தெரியாது. அது சாதாரண கிண்ணத்துடன் விளையாடுவது போல அதை நிலத்தில் போத்து அடிக்கும் எறியும் விளையாடும். அதுபோல்தான் நாங்களும். இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் எங்களுக்கு இறையருளால், பாபாஜி அருளால், குரு அருளால் கிடைக்கின்றது. அதன் வெகுமதி தெரியவில்லை என்றால் நாங்களும் அதை பந்தாடி கொண்டுதான் இருப்போமே தவிர பற்ற மாட்டோம் என்பது இன்னொரு உதாரணமும். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். அடுத்த கேள்வி வந்திருக்கின்றது. அது ஒரு வாலிப வயதுடைய பெண்ணிடமிருந்தும் ஆணிடமிருந்தும் 2 கேள்விகள். முதலாவது கேள்வி, அந்த பெண் கேட்கின்றாள், படித்து கொண்டிருக்கின்றாள் உயரிய படிப்பு. ஐயா, நான் உங்களுடைய வகுப்பில் பலகாலம் என்னுடைய குடும்பத்துடன் பயின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு கேள்வி, இது சிறுபிள்ளைத்தனமான கேள்வி என்று எடுத்து விடாதீர்கள். நான் என்னுடைய படிப்பறிவை வைத்து இந்த கேள்வியை கேட்கின்றேன் என்று அந்த படிப்பறிவை கோட் பண்ணுகின்றார், குறிப்பாக காட்டுகின்றார். என்ன கேள்வி? நான் ஹார்ட் ஒர்க் போட்டு, ஆங்கிலத்தில் சொல்லுகின்றார், நான் ஹார்ட் ஒர்க் போட்டு பாபாஜியை காணலாமா? அதான் அந்த பிள்ளையின் கேள்வி. ஹார்ட் ஒர்க் என்று சொல்லுகின்றார். இது சிரிக்கக்கூடிய கேள்வி இல்லை, சிந்தனைக்குரிய கேள்வி. அதாவது அந்த பிள்ளை இன்னும் புத்தக அறிவு உலகியலில் இருக்கின்றபடியால், அந்த பிள்ளை நன்றாக படித்து கொண்டும் இருக்கின்றபடியால், தான் படிப்பது போல, படிப்பில் தான் திறமை சித்தி எடுத்துக்கொண்டு போவது போல, பாபாஜின்ற விஷயத்திலும் ஹார்ட் ஒர்க் போட்டு பாபாஜியை காணலாமா என்று அந்த பிள்ளையின் கேள்வி. இதை நான் ரெண்டு விதமாக எடுத்து அந்த பிள்ளைக்கு பதில் கொடுக்க வேண்டும். ஒன்று, உலகியல் முறை. உலகியல் முறையில் ஹார்ட் ஒர்க் போட்டு, அதாவது கடின பயிற்சி செய்து பாபாஜியை காணலாமா என்று கேட்டால் அது முடியாத காரியம். ஏன்? நாங்கள் எல்லோரும் சிற்றறிவு படைத்தவர்கள், இறைவன் அறிவித்தால்தான் அறியக்கூடியவர்கள். இப்படி ஆன்மாக்குரிய இலக்கணம் இருக்கின்றது, ஆன்மாவின் செயல்பாடு. ஆகவே நாங்கள் அந்த சிற்றறிவில் இருந்து கொண்டு, இறைவன் அறிவித்தால்தான் அறியும் தன்மையில் இருந்து கொண்டு, நாங்கள் கடினமாக பாடசாலையில் படிப்பது போல கடின பயிற்சி போட்டு பாபாஜியையோ பரம்பொருளையோ கண்டுகொள்ளலாம் என்றால் அதற்குரிய பதில் இல்லை. ஏனென்றால் அது எங்களுடைய கையில் இல்லை. இறைவன் பாபாஜி தன்னை உங்களுக்கு காட்டினாலேயே தவிர, உங்களால் கடின முயற்சியால் அதை அறிந்து கொள்ள முடியாது. இது நான் உலகியலில் வைத்து அந்த சொல்லை வைத்து பதில் கொடுக்கின்றேன். இனி ஆன்மீகத்திற்குள் வருவோம். கடின முயற்சி போட்டு பாபாஜியை காணலாமா என்று நீங்கள் ஆன்மீகத்தை பிரதிபலித்து அந்த கேள்வியை கேட்டிருந்தால் நிச்சயமாக காணலாம். அந்த இடத்தில் இந்த கடின முயற்சி, ஹார்ட் ஒர்க் என்று சொல்வது, உங்களுடைய சாதனை, உங்களுடைய அறிவுத்திறன். உங்களுடைய சாதனையை, அறிவுத்திறனை பெருக்கி சாதனையை பெருக்குவீர்களாக இருந்தால் நிச்சயமாக பாபாஜியை காணலாம் குழந்தையாய் என்பது என்னுடைய பதில். ஆகவே உங்களுடைய கேள்வி ரெண்டு நிலையிலிருந்தும் வந்திருக்கலாம். ஆகவே உங்களை நான் தடம் புரள விடக்கூடாது என்றபடியால் ரெண்டு நிலையிலும் வைத்து அதற்குரிய பதிலை தந்திருக்கின்றேன். அடுத்த அன்பருடைய கேள்வி, அதுவும் வாலிப வயதில் இருக்கும் ஒரு ஆணின் கேள்வி. ஐயா, நீங்கள் உங்களுடைய சத்சங்கத்தில் திருவருள் இன்பத்தை தரும் என்று சொன்னீர்கள். ஆகவே எனக்கு ஒரு கேள்வி. நான் சத்சங்கத்தை முழுமையாக கேட்பது குறைவு என்னுடைய படிப்பு காரணமாக. இருப்பினும் இந்த கேள்வி என்னுடைய மனதில் இருப்பதால் நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். திருவருள் என்பதை நான் குரு அருளாகவும் எடுக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு பாபாஜியை நன்கு பிடிக்கும். ஆகவே என்னுடைய கேள்வி, குரு அருளாக இருந்தாலும் சரி, திருவருளாக இருந்தாலும் சரி, இந்த அருள் என்னுடன் இருக்கும் போது அது இன்பத்தைத்தானே ஐயா தரணும்? இறைவன் என்னுக்குள்ளேயே இருக்கிறார் என்றும் சில இடங்களில் சொல்லியிருக்கின்றீர்கள். நான் முழுமையாக இந்த அடிப்படை கருத்தை கேட்டுக்கொண்டு போகவில்லை. ஆனால் இது நெடுகவும் சொல்லப்படும் வாக்கியம். ஆகவே தான் இந்த கேள்வி. ஆகவே அந்த அந்த இறைவன், அந்த பாபாஜி எங்களுக்குள்ளேயே இருக்கின்றான் என்று சொன்னால் எங்களுக்கு எப்பவுமே இன்பம்தானே இருக்க வேண்டும்? ஏன் இந்த துன்பங்கள் வருகின்றது என்பது அந்த வாலிப வயது உடைய ஆணின் கேள்வி. நல்ல கேள்வி. ஏனென்றால் சிந்தனைக்குரிய கேள்வி. அவர்கள் சிந்திக்கின்றார்கள். ஏனென்றால் இறைவன் எங்களுக்குள் இருக்கின்றான், ஆன்மாவுக்குள் இருக்கின்றான், எங்களுடையே செயல்படுகின்றான் என்றால் ஏன் எங்களுக்கு துன்பம் வர வேண்டும்? அவன் தானே எல்லாம் அறிந்தவன். அவன் எங்களுடன் இருக்கும் போது யாம் இருக்க பயமேன் என்ற கோட்பாட்டின்படி நாங்கள் இன்புற்றிருக்கத்தானே வேண்டும். ஏன் துன்பம்? மீண்டும் சுருங்கிய பதில் அறிவுத்திறன். வினை கொள்கையையும் கொண்டு வரலாம் இங்கே. இந்த அறிவுத்திறனை இன்று வினைக்கொள்கைக்கு வினை கொள்கையுடன் அங்கு கொண்டு வருகின்றேன். ஏனென்றால் வினை கொள்கை என்று சொல்லிவிட்டால் உங்களுக்கு ஓரளவு புரிந்துவிடும். சரி, நான் என்னுடைய வினைப்படி அது துன்பமாக வருகின்றது, அதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்று ஒத்துக்கொண்டு விடலாம். ஏன் இங்கு அறிவுத்திறனை கொண்டு வருகின்றேன் என்றால், இன்று இன்னொரு சொல்லாக, இந்த விளக்கத்தை பெறுவது, இந்த விளக்கத்தை தருவது தான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள். அது பாபாஜி மூலம், கிரியா யோகம் மூலம், சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் மூலம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஃபண்டமெண்டல் என்று சொல்லுவோம், இந்த அடிப்படை கருத்துக்கள் எங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை, எங்களுடைய சாதனையின் அடிப்படை, எங்களுடைய கிரியா யோகத்தின் அடிப்படையை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். விளங்கினால் இந்த கேள்விகள் எல்லாம் சூரியனை கண்டு பனித்துளி விலகுவது போல எல்லோருடைய மனதிலிருந்தும் அகன்றுவிடும். ஆகவே நாங்கள் இந்த ஃபண்டமெண்டல், அதாவது இந்த மூல கருத்துக்களை நன்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஆண்மகனுக்கு சொல்கின்றேன். ஆகவே வினை கொள்கைகளால் தான் உங்களுக்கு இன்பமும் துன்பமும் வருகின்றது. இறைவன் உங்களுக்குள் இருப்பது அனாதியானது. ஆன்மாவுடன் சேர்ந்துதான் இறைவன் இருக்கின்றார். ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கின்றார். அதுவும் எங்களுக்கு விளங்கி இருக்கின்றது. இது எல்லாமே அடிப்படை கருத்து. ஆனால் அந்த இறை அங்கு இருக்கும் போது இந்த அறிவு திறனை வளர்த்து இறைவன் எனக்குள்ளே இருக்கின்றான் என்ற உண்மையை நீங்கள் அறியும் போது அவன் உங்களுக்கு வெளிப்படுவான். அந்த வெளிப்பாட்டு நிகழ்ச்சி தொடங்கும் போது உங்களுக்கு எல்லாமே இன்பமயம். அந்த இன்பம் நீங்கள் சாப்பிடும் உணவல்ல, நீங்கள் அனுபவிக்கும் சிற்றின்பம் அல்ல, அந்த இன்பம் பேரின்பமயம். அந்த இடத்திலும் நீங்கள் சிற்றின்பத்தை நாடினீர்கள் என்றால் நீங்கள் அந்த நிலைக்கு செல்லவில்லை உங்களுடைய அறிவு திறனால் என்பதுதான் அதற்குரிய பதில். நிச்சயமாக பேரின்பம் பொழிய தொடங்கும். அதை நீங்கள் உணர வேண்டும். அதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பெரிய பதில். ஆகவே எல்லோருக்கும் அது கிடைக்கும். இறைவன் உங்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் அவன் இருக்கும் போது அந்த இடத்தில் துன்பம் ஏன் நேர்கின்றதென்றால் வினைப்பயன். இரண்டாவது, வினைப்பயன் மூலம் கிடைக்கும் அறியாமையில் நாங்கள் அழுந்துகின்றோம். அந்த அறியாமையிலிருந்து விலத்த வேண்டுமென்றால் அறிவுத்திறனை வளர்க்க வேண்டும். அதற்கும் குருநாதர் சத்குரு பரம்பொருளின் உதவியல் தேவை. அவற்றை நீங்கள் பெற்று உங்களுடைய சாதனை மூலம் அந்த அறிவுத்திறனை பெறுங்கள். அதிலிருந்து எல்லாம் புரிய வரும். அதிலிருந்து உங்களுடைய இன்பத்துடன் வரும் துன்பங்களை நீங்கள் துன்பங்களிலிருந்து விலத்தலாம். அது மாத்திரமல்ல, இந்த துன்பங்களை தந்ததும் எங்களுடைய பக்குவ நிலைப்படுத்துவதற்குத்தான். ஆகவே ஒரு சில காலத்திற்கு இந்த துன்பங்களில் இருந்தாலும் போக அந்த பேரின்பத்தை அடையும் வழியை உண்மையை பற்றி விட்டீர்கள் என்றால் இது எல்லாம் பனி சூரியனை கண்டு மறைவது போல சிறிது சிறிதாக விலகி நீங்கள் இந்த ஆகாமியத்தில் செய்யும் வினைகள் இருவினை ஒப்பு மூலம் அற்று போய் பின்னர் நீங்கள் இந்த சிக்கல்களுக்குள் வரமாட்டீர்கள். சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி அந்த நிலையை நீங்கள் எட்டி பிடித்து விடுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு மீதியாக மொத்தமாக இறைக்கணக்கில் இருக்கும் சஞ்சித வினையை இறைவனையே பொறுப்பேற்று எரித்து விடுவார் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதை நினைவு கூர்ந்து இந்த மூன்றாவது கேள்விக்கு அந்த பதிலையும் காணுவோம். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. இப்போது இன்று இறைவனையா வர முடியாது என்று அறிவித்திருந்தார். இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
அன்பர்கள் கேட்டு இந்த கேள்விக்கு நல்ல அழகாக சைவ சித்தாந்தத்துல கொடுக்கப்பட்ட கருத்துக்களை வச்சு பாபாஜியினுடைய திருவருளால நல்ல ஒரு அவமானங்களை விழுந்தீர்கள். அது ரொம்ப சிறப்பானது. அதுதான் உண்மையும் கூட. அதுதான் சைவ சித்தாந்தத்தில் அடிக்கடி அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, எல்லாமே வினைப்பயன். ஆரம்ப ஸ்டேஜிலேருந்து நமக்கு அதுதான் உண்மையும் கூட. வினையாலதான் நம்ம இங்க உலகத்துக்கு வந்தோம். கருணை அடிப்படையில இறைவன் நமக்கு உடலை கொடுத்து அதை கழிக்கிறதுக்கு விட்டுருக்காரு. அதை கழிக்காம நம்ம வினையை சேர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த உலகில் வழக்கத்திலேருந்து நம்மளை மாறுபடுறதுக்கு தான் குருநாதர் நம்மளை வந்து தடுத்தா கொள்றாரு. அந்த வகையில நல்ல சிறப்பான ஒரு கருத்துக்களை நீங்க சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்திலேருந்து எடுத்து சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்னும் மாணவர்கள் வந்து நல்ல சிறப்பா அதை நல்லா உள்வாங்கி கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கருத்துக்களை அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம், தப்பு கிடையாது. இதெல்லாம் சைவ சித்தாந்தத்துல சொல்லி இருக்காங்கன்னு சும்மா இல்ல. நீங்க வந்து நீங்க பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை நீங்க சொல்றதுனால தப்பு இல்லை, அது ஒரு புண்ணிய காரியம் தான், சிவ புண்ணியம் தான் அது. ஏன்னா குருநாதருடைய விருப்பமே எல்லாருக்கும் அது கிடைக்கணும்ன்றதுதான். இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்துல கலஞ்சி எல்லா சத்சங்கத்துக்கும் அப்படியே கலந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை கருத்துக்கள் கொஞ்சம் விளங்கும். சும்மா கேட்டோம் போனான்றது இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் கருத்துக்கள் கேட்கும். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்பு இருக்கக்குள்ள தாராளமா நம்ம சொல்லணும், அதுதான் பாபாஜியுடைய விருப்பம். அத மாதிரி நீங்க சொல்றது நல்ல விஷயம். அது மாதிரி நீங்க விருப்பமா இருக்கிறதும் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எந்த விஷயம் செஞ்சாலும் இறைவனை மையமா வச்சு புண்ணிய காரியமா இருக்கணும். எந்த ஒரு சொல்லாலேயோ மனசாலேயோ செயலாலேயோ யாருக்கும் கெடுதல் வராம எந்த காரியம் செஞ்சாலும் இறைவன் வந்து அதை சந்தோஷப்படுவார். துளி அளவு கூட நம்மளால யாரு இன்னொருத்தவங்களுக்கு கெடுதல் இருக்கக்கூடாது என்ற வகையில நம்ம சொல்லக்குள்ள அதுவும் குருநாதர் தான் சொல்றாருன்ற மாதிரி அவருக்கு நம்ம வணக்கம் வச்சு சொல்றது சிறப்பான விஷயம். இதுதான் சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. அந்த எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலுமே நம்ம வந்து நம்மளால யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் இருக்கக்கூடாதுன்றது நம்ம சாதகராவணங்க அத்தனை பேருக்குமே அந்த ஒரு எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இறைவனுடைய கருணை அப்படிதான் இருக்குது. அந்த கருணை அடிப்படையில தான் நமக்கு அவர் வந்து சேவை செய்யறாராம். நீ கூட ஒரு கணேசமூர்த்தின்னு ஒரு தம்பி அவ்வளவு அழகா சொன்னார். அந்த வகையில எல்லாரும் அந்த நிலைக்கு நம்ம எட்டணும்னா நமக்கு குருநாதருடைய ஆசீர்வாதம் சீக்கிரம் நமக்கு புலப்படும். நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
நன்றி கதியன் ஐயா. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. வளமை போல் அதை இன்னும் ஒரு படி நிலை மேலே கொண்டு போய் அந்த கேள்விகளுக்கு பதில் கண்ட விடயத்தை அவர்களுடைய மனதில் தங்கும்படி மிகவும் அற்புதமாக அதை சுருக்கமாக கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய.